The last two days we were thinking about how you and I can overcome.
கடந்த இரண்டு நாட்களிலே நீங்களும் நானும் எப்படி ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ முடியும் என்று நாம் பார்த்தோம்.
In the first evening we saw that we can overcome sin.
முதல் நாள் மாலையிலே நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை ஞானித்தோம்.
Why?
ஏன்?
Because Jesus overcame sin.
இயேசு பாவத்தை மேற்கொண்டார்.
This is one of the greatest truths in the New Testament that Jesus came in the flesh.
இயேசு மாம்சத்திலே வந்தார் என்பது புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடியதான மிகப்பெரிய ஒரு சத்தியம்.
1 Timothy 3:16 says.
1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது.
It's a very important verse.
மிக முக்கியமான ஒரு வசனம்.
1 Timothy 3:16.
1 தீமோத்தேயு 3:16.
You must never forget it.
ஒரு காலம் இதை நீங்கள் மறக்க கூடாது.
The secret of living a godly life.
தேவ பக்தி வாழ்க்கை வாழ்வதற்குரிய ரகசியம்.
99% of Christians have not seen it.
கிறிஸ்தவர்களிலே 99% இந்த ரகசியத்தை பார்க்கவில்லை.
The secret of a godly life is in seeing that Jesus came in the flesh.
தேவ பக்திக்குரிய வாழ்க்கையின் ரகசியமானது தேவன் மாம்சத்திலே வந்தார் என்பதை பார்ப்பதாகும்.
And he kept his spirit pure.
அவருடைய ஆவியை சுத்தமாக காத்துக்கொண்டார்.
He kept it pure from sin.
பாவத்திலிருந்து சுத்தமாக காத்துக்கொண்டார்.
He kept it pure from the world.
உலகத்திலிருந்து கரைபடாதபடி பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொண்டார்.
He kept it pure from the devil.
பிசாசினிடத்திலிருந்தும் சுத்தமாக அவர் பாதுகாத்துக்கொண்டார்.
These are the three enemies of the Christian.
ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த மூன்றும் தான் சத்ரு.
The flesh, the world and the devil.
மாம்சம், உலகம், பிசாசு.
And all of them try to make us sin.
இவர்கள் மூன்றுமே நம்மை பாவம் செய்யும்படியாய் தூண்டுகிறது.
All of them try to lead us away from God.
எல்லாம் இந்த மூன்று எல்லாமே நம்மை தேவனிடத்திலிருந்து வழிவிலக செய்கிறது.
And Jesus faced all three.
இயேசு இந்த மூன்றையும் சந்தித்தார்.
And he overcame all three.
இந்த மூன்றையுமே அவர் ஜெயித்தார்.
And it is having overcome all three that he says to us, follow me.
அவர் அந்த மூன்றையும் மேற்கொண்ட பிறகு ஜெயித்த பிறகு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்.
He doesn't say that emptily. We literally have to follow him.
ஏதோ வெறுமையாக அவரை பின்பற்றுவதிலே பிரயோஜனம் இல்லை. நாம் எழுத்தின்படியாக அவரை பின்பற்ற வேண்டும்.
In all these areas.
இந்த எல்லா பகுதிகளிலேயும்.
Many of us know that the Bible says we must follow Jesus.
இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம்.
But in what area are we to follow him?
ஆனால் எந்த விதத்திலே நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும்?
If I were to ask you, what area are you following Jesus?
எந்த பகுதியிலே நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று நான் உங்களை கேட்டால்,
we can't be carpenters like him, all of us.
நாம் எல்லாரும் அவரைப் போல தச்சனா இருக்க முடியுமா?
We can't all be bachelors like him.
அவரைப் போல நாம் எல்லாரும் பிரம்மச்சரியா இருக்க முடியாது.
But here is the areas where we can follow him.
ஆனால் இந்த பகுதி நாம் அவரை பின்பற்றக்கூடிய ஒரு பகுதி.
The way he overcame sin.
அவர் எப்படி பாவத்தை மேற்கொண்டார்.
The way he overcame the world.
எப்படி அவர் உலகத்தை ஜெயித்தார்.
And the way he overcame the devil.
பிசாசை எப்படி ஜெயித்தார்.
And Jesus overcame all these only through the power of the Holy Spirit.
இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையுமே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை வைத்தே அவர் ஜெயித்தார்.
Without the power of the Holy Spirit, Jesus could not have overcome.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாதிருந்திருக்குமேயானால் இயேசுவினாலே மேற்கொண்டிருக்க முடியாது.
He could have overcome if he had used his power as God.
தேவன் என்கிறதான தேவனாய் இருக்கக்கூடிய அந்த வல்லமை அவர் பிரயோகித்திருந்தால் அவர் மேற்கொண்டிருக்க கூடும்.
But when he was on earth,
அவர் பூமியில் இருக்கும் பொழுது,
even though he was God,
அவர் தேவனாக இருந்தும்,
he did not use that power.
அவர் அந்த சக்தியை பயன்படுத்தவில்லை.
If he had used that power,
அந்த சக்தியை அவர் பயன்படுத்தியிருந்தால்,
then he cannot say to us, follow me.
என்னை நம்மை பார்த்து என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லி இருந்திருக்க முடியாது.
But then I have to say to him, you are God, I am not, how can I follow you?
ஆண்டவரே, நீர் ஒரு தேவன், நான் தேவன் அல்ல, நான் எப்படி உம்மை பின்பற்ற முடியும் என்று கேட்டிருக்கலாம்.
And that is why when he came to earth,
ஆகவே தான் அவர் அந்த பூமியில வந்தபொழுது,
he refused to use his power as God in living here.
இந்த பூமியிலே அவர் வாழும் பொழுது தேவன் என்கிறதான அந்த வல்லமை அவர் பயன்படுத்தாதபடி தான் வாழ்ந்தார்.
It's very important to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம்.
Because if you don't understand that, you won't have faith that you can follow Jesus.
இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாத பட்சத்தில் இயேசுவை நான் பின்பற்ற முடியும் என்கிற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது.
That is my experience for after I was born again for 16 years.
நான் மறுபடியும் பிறந்த பிறகு 16 ஆண்டுகளாக என்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது?
I was defeated by sin.
நான் பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்.
After being born again.
மறுபடியும் பிறந்த பிறகு
for 16 years.
16 ஆண்டுகள்
I was defeated by sin.
பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டேன்.
Defeated by the world.
உலகத்தினால் தோற்கடிக்கப்பட்டேன்.
And really scared of the devil.
உண்மையாலுமே பிசாசுக்கு பயந்திருந்தேன்.
I was always afraid what the devil would do to me.
பிசாசு எனக்கு என்ன செய்து விடுவானோ என்ற ஒரு பயம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது.
Until a day came in my life.
ஒரு நாள் வரும் வரை.
When I saw that Jesus came in the flesh.
இயேசு மாம்சத்தில் வந்தார் என்பதை நான் பார்க்கும் வரை.
That turned my life around.
அது என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றியது.
I can say that my life has been turned around by two or three things.
இரண்டு மூன்று காரியங்களினாலே என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது என்று நான் சொல்லலாம்.
One, the study. Intense study of the word of God.
தேவனுடைய வார்த்தை ஆழமாய் படிப்பது.
And second,
இரண்டாவது,
that I was filled with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறையப்பட்டேன்.
And third,
மூன்றாவது,
that I saw Jesus came in the flesh.
இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது.
And if you also go into these three areas,
நீங்களும் இந்த மூன்று பகுதிகளுக்குள்ளாக கடந்து செல்வீர்களானால்,
same thing can happen to you.
இதே காரியம் உங்களுக்கும் நடக்க முடியும்.
You can be an overcomer.
நீங்கள் ஒரு மேற்கொள்கிறவனாய் ஜெயிக்கிறவனாய் மாற முடியும்.
We have written on that thing at the back, that board at the back, is you can be an overcomer.
நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல நீங்கள் வாழ முடியும்.
Over sin, over the world and the devil.
பாவம், உலகம், மாம்சம் இவைகளை மேற்கொண்டு.
Now when we look at the way the devil comes to attack Christians,
கிறிஸ்தவர்களை தாக்கும்படியாக பிசாசு வருகிற விதங்களை பார்க்கும் பொழுது,
basically two ways,
அடிப்படையாக இரண்டு வழிகளிலே அவன் வருகிறான்.
He comes like a snake or like a lion.
ஒன்று சர்ப்பத்தை போல வருவான், இல்லாவிட்டால் சிங்கத்தை போல வருவான்.
You know, in Genesis chapter 3, he came as a snake.
ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலே அவன் சர்ப்பத்தை போல வந்தான்.
And there the picture is of deception.
அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காட்சி என்னவென்றால் ஒரு வஞ்சனை.
Whereas the lion, he comes in persecution.
சிங்கத்தை போல பிசாசு வரும்பொழுது அவன் உபத்திரவப்படுத்துகிறான்.
So in both these ways he has attacked Christians through the years.
இவ்வளவு ஆண்டுகளாக இந்த இரண்டு விதங்களிலேயும் பிசாசு கிறிஸ்தவர்களை தாக்கி இருக்கிறான்.
Persecuting Christians,
கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவது.
Deceiving Christians,
கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பது.
But he has not succeeded when he persecutes Christians.
ஆனால் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது அவனால் வெற்றி பெற முடியவில்லை.
In 2000 years,
2000 ஆண்டுகளாக,
whenever he comes to persecute Christians,
எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த முடியா வருகிறானோ,
the faith of those Christians is so bold that many others get converted.
அநேகர் மனம் திரும்பி இரட்சிக்கப்படும்படியாக இவருடைய விசுவாசமானது உறுதியாக இருந்தது.
Some Christians fall away in time of persecution.
உபத்திரவங்கள் வரும்பொழுது ஒரு சில கிறிஸ்தவர்கள் விழுந்து விடுகிறார்கள்.
But those are Christians who are not wholehearted for God.
ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் யார் என்றால் இயேசு தேவனுக்கென்று முழு இருதயம் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
So it's a good thing they fall away.
ஆகவே அவர்கள் விழுவது நல்லதுதான்.
Everywhere we find persecution purifies the church.
நாம் ஒவ்வொரு இடத்திலேயுமே உபத்திரவமானது சபையை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம்.
See, for example, today in China, a much purer church than in India.
இன்றைக்கு இந்திய சீனா தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே உள்ள சபை இந்திய தேசத்தை காட்டிலும் பெரியதா இருக்கிறது.
Because there's a lot of it's a purer church.
அது பரிசுத்தமுள்ள சபையா
இருக்கிறது. Because there's a lot of persecution.
ஏனென்றால் அங்கே அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது.
Because when you persecute Christians,
கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தப்படும்
பொழுது, only those who really love the Lord will stand true.
உண்மையாலுமே தேவனை நேசிக்கிறவர்கள் மட்டுமே மெய்யாக நிற்பார்கள்.
The rest will deny the Lord.
மீதி உள்ளவர்கள் அவர்கள் தேவனை மறுதலித்து விடுவார்கள்.
All the useless third rate Christians will go away from the church.
ஆகவே பிரயோஜனமற்ற மூன்றாம் தரமான கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சபையை விட்டு விழுந்து விடுவார்கள்.
The church will become a pure church.
இப்பொழுது சபையானது ஒரு பரிசுத்தமான சபையாக மாறுகிறது.
So in all history persecution has always purified the church.
ஆகவே சரித்திரம் முழுவதுமாக உபத்திரவமானது சபையை சுத்திகரித்திருக்கிறது.
It's made the church small by getting rid of all those people who are not really wholehearted disciples.
உண்மையாலுமே முழுகிறதே இல்லாத கிறிஸ்தவர்களை எல்லாம் நீக்கிவிட்டு சபையானது சிறியதாய் மாறி இருக்கிறது.
You know, persecution has already started coming to many parts of India.
இந்திய தேசத்திலேயும் பல பகுதிகளிலே ஏற்கனவே உபத்திரவங்கள் ஆரம்பித்து விட்டது.
It hasn't come so much in Tamil Nadu.
தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமாய் வரவில்லை.
But it may come.
ஒருவேளை வரலாம்.
Things can change very quickly.
மிக சீக்கிரத்திலே காரியங்கள் மாறலாம்.
Because of one word that Jesus said.
இயேசு ஒரு வார்த்தை சொன்னது நிமித்தமாய்,
you will be hated by all nations for my name's sake.
என்னுடைய நாமத்தின் நிமித்தமாய் எல்லா ஜாதியாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
That is going to happen before the second coming of Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக இது நடக்க போகிறது.
The Bible teaches that before Jesus returns, there's going to be a tremendous time of persecution for
Christians. Yes, Christ meendumai varuvadharku munbadhaga or bayangaramana upathrava kaalathukullaga sabai sellum endru paarkrom.
I know that a lot of Christians teach that Jesus will come and take us up before that time of persecution.
ஆனால் இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து வந்து நம்மை எடுத்துக்கொள்வார் என்று பல சபைகள் போதிக்கிறது.
But Matthew chapter 24 is very clear.
ஆனால் மத்தேயு 24 ஆம் அதிகாரம் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
This and Revelation is also very clear.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
I explained this much more clearly in a book there called The Final Triumph.
கடைசி வெற்றி என்கிற அந்த புத்தகத்திலே இதை நான் மிகவும் தெளிவாக விளக்கி எழுதியிருக்கிறேன்.
Get a copy of that and read it.
உங்களுக்கு வேண்டுமான ஒரு பிரதியை நீங்கள் வாங்கி அதை படியுங்கள்.
We have to be prepared for the time of persecution that is going to come.
வரக்கூடிய உபத்திரவ நாட்களுக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
And the little trials that we face today are a preparation for the big ones that will come in future.
இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சிறு சிறு உபத்திரவங்கள் வரக்கூடிய காலத்தில் உள்ள பெரிய உபத்திரவத்தை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது.
If you fail in the little trials of today, how will you stand in the day of persecution?
இன்றைக்கு ஏற்படக்கூடிய சிறிய உபத்திரவங்களிலேயே நீங்கள் தவறி விட்டால் அந்த பெரிய உபத்திரவத்தில் எப்படி நின்று பிடிப்பீர்கள்?
God wants us to be overcomers.
தேவன் நாம் மேற்கொள்ளுவர்களாக இருக்க முடிய விரும்புகிறார்.
And in the day when the Antichrist is ruling,
அந்திக்கிறிஸ்து ஆளுகை செய்யக்கூடிய நாட்களிலே,
who is called the man of sin,
அவன் பாவ மனுஷன் என்று அழைக்கப்படுகிறான்,
and the greatest servant of Satan that this world has seen,
இந்த உலகம் இதுவரை கண்டிராத பெரிய சாத்தானுடைய ஊழியக்காரனாய் வருவான்.
In that day when the Antichrist is ruling in the world,
கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த நாட்களிலே,
God is going to have a strong army of wholehearted Christians who will stand up to him.
அவருக்கென்று நிற்கக்கூடியதான முழுகிருதயமுடைய கிறிஸ்தவர்களை இருக்கக்கூடிய ஒரு சேனையை ஆண்டவர் வைத்திருப்பார்.
Who will not bow down to him.
அவர்கள் அவனுக்கு தலை வணங்க மாட்டார்கள்.
Who will not deny the Lord Jesus Christ.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுதலியாதவர்கள்.
Spirit filled believers.
ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள்.
They are bold to face that battle.
இந்த யுத்தத்தை சந்திப்பதற்கு தைரியம் உள்ளவர்கள்.
They are not going to run away to heaven.
அவர்கள் அப்படியே தப்பித்து பரலோகத்துக்கு ஓடிவிடலாம் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல.
God is going to keep them here to be bold witnesses for him.
தேவன் தமக்கென்று தைரியமுள்ள சாட்சிகளாக இந்த பூமியில் அவர்கள் வைக்க போகிறார்.
And many of them will lay down their lives.
அநேகர் தங்களுடைய ஜீவனையே பணயம் செய்து கொடுப்பார்கள்.
And then at the end of that Jesus will come.
அதனுடைய முடிவில் இயேசு வருவார்.
And then we will be raised up from the dead and we will meet him in the air.
மரித்தோரிலிருந்து உயிரோடு நாம் எழுந்து நாம் அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம்.
And we will welcome him down to this earth.
அவரை இந்த பூமிக்கு வரவேற்போம்.
To reign for 1000 years.
ஆயிரம் ஆண்டுகள் ஆளுகை செய்ய முடியாக.
That is the hope we have.
இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிறது.
So in these days,
ஆகவே இந்த நாட்களிலே,
we need to prepare ourselves to be able to overcome Satan when he comes like that.
இது போன்று சாத்தான் வரும்பொழுது அவனை மேற்கொள்ளுவதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
We must never be afraid that Satan can harm us in any way.
ஏதாவது ஒரு விதத்திலே சாத்தான் நமக்கு தீமை செய்து விடுவானோ என்று சொல்லி நாம் பயப்படவே கூடாது.
So how shall we prepare ourselves to overcome Satan?
ஆகவே சாத்தானை மேற்கொள்ளுவதற்கு நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம்?
As I said, he comes like a lion with persecution.
அவன் உபத்திரவப்படுத்தும்படி சிங்கத்தை போல வருகிறான் என்று
சொன்னேன். But he also comes as a serpent with deception.
அவன் வஞ்சிக்கும்படியாக சர்ப்பத்தை போல வருகிறான்.
And we have to overcome both.
நாம் இரண்டையுமே மேற்கொள்ள வேண்டும்.
That means in the time of persecution we must have the boldness given by the Holy Spirit to confess Jesus boldly.
இயேசுவை தைரியமாய் அறிக்கை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வல்லமையினாலே நாம் தைரியமாய் இருக்க வேண்டும்.
I'm really sorry that so many preachers are giving Christians a false hope that you will not face any tribulation, Jesus will take you away.
நீங்கள் உபத்திரவ காலத்திலே நீங்கள் இருக்க மாட்டீர்கள், சந்திக்க மாட்டீர்கள், இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாகவே உங்களை வந்து எடுத்துக் கொள்வார் என்று சொல்லி தவறான நம்பிக்கை இன்று அநேக பிரசங்கியார்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
And that's what the preachers taught many Christians in China before
1950. 1950 ஆண்டுக்கு முன்பதாக அநேக பிரசங்கியர்கள் சீனாவிலே இந்த உபதேசத்தை பிரசங்கித்தார்கள்.
And what happened?
என்ன நடந்தது?
The communists came.
Communist ஆட்சிக்கு வந்தது.
Persecution came against the Christians.
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கடுமையான உபத்திரவம் வந்தது.
Not for 7 years.
7 ஆண்டுகள் அல்ல.
50 years.
50 ஆண்டுகள் உபத்திரவம்.
They were not ready for it.
அவர்கள் அதற்கு ஆயத்தப்படவில்லை.
Why were they not ready for it?
ஏன் அவர்கள் ஆயத்தப்படவில்லை?
And many of them denied the faith.
அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை மறுதலித்தார்கள்.
Why did they deny the faith?
ஏன் விசுவாசத்தை மறுதலித்தார்கள்?
Because for so many years preachers told them, oh, you won't face persecution, Jesus will come and take you up.
இயேசு வந்து உங்களை எடுத்துக்கொள்வாராகவே நீங்கள் உபத்திரவத்தை சந்திக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கித்து விட்டார்கள்.
What did Jesus say?
இயேசு என்ன சொன்னார்?
John 16 and verse 33.
யோவான் 16 அதிகாரம் 33 வசனம்.
He made it so clear.
அவர் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார்.
I have told you these things so that you can have peace.
உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாகவே உங்களுக்கு சொன்னேன்.
பட் இன் தி வேர்ல்ட் யூ வில் ஹேவ் ட்ரிபியூலேஷன்.
இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
He said that.
அதே அவர் சொல்லி இருக்கிறார்.
In me you will have peace.
எனக்குள்ளே உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்.
But in the world you will have tribulation.
ஆனால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
Have you heard any preacher tell you that?
இந்த பிரசங்க யாராவது இதை சொல்லுகிறதை கேட்டிருக்கிறீர்களா?
That through much tribulation we must enter into God's kingdom.
அநேக உபத்திரவங்களின் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது என்று பார்க்கிறோம்.
See Acts of the Apostles chapter 14.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Acts of the Apostles chapter 14.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14 அதிகாரம்.
And verse 22.
22 வசனம்.
What does it say there?
அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
It says they help the believers to grow in love for God and each other.
அங்கே சீஷர்கள் தேவனுக்குள்ளாக பலப்படும்படிய அன்பிலே பலப்படும்படியாக உற்சாகப்படுத்தினார்கள்.
And they encourage them to continue in the faith.
அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு
சொன்னார்கள். All the persecution.
அந்த எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலேயும்.
And they reminded them.
அவர்களுக்கு நினைவூட்டினார்கள்.
That the only way to enter the kingdom of God is through much tribulation.
அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
That's what the early apostles preached.
இதை தான் ஆதிகால அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள்.
But today's preachers have diluted that message.
ஆனால் இன்றைய பிரசங்கியார்கள் இந்த செய்தியை கலப்பு செய்து விட்டார்கள்.
So I want to tell you the truth.
ஆகவே நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
I don't want you to get a surprise when that tribulation comes.
உபத்திரவம் வரும்பொழுது உங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாய் திடுக்கிட வைக்க கூடாது.
I want you to prepare you for that now.
அதற்காக இப்பொழுதே நான் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன்.
By saying just like Samson tore the lion to pieces, you can stand against the devil and overcome him.
எப்படி சிம்சோன் சிங்கத்தினுடைய வாயை கிழித்தானோ அதே போல நீங்கள் பிசாசுக்கு விரோதமாக நின்று அவனை நீங்கள் தோற்கடிக்கலாம்.
You can overcome.
நீங்கள் அவனை ஜெயிக்கலாம்.
Why? Because Jesus overcame.
ஏனென்று சொன்னால் இயேசு ஜெயித்தார்.
And that is, you know, if you read of the history of the apostles.
அப்போஸ்தலருடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது,
those are the greatest servants of God in the first century.
முதல் நூற்றாண்டில் அவர்கள்தான் மிகப்பெரிய தேவ ஊழியர்களாக இருந்தார்கள்.
11 apostles who walked with Jesus for 3.5 years.
11 அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் நடந்தார்கள்.
And we know definitely that 10 of them were killed.
அதிலே கண்டிப்பாக 10 பேர் கொல்லப்பட்டால் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
As far as we know, one of them, Thomas, was killed here in Tamil Nadu.
நாம் அறிந்திருக்கிறபடி ஒரு சீஷர் தோமா அவர் தமிழ்நாட்டிலே கொல்லப்பட்டார்.
In Chennai.
சென்னை பட்டணத்திலே.
He did not escape tribulation.
அவர் உபத்திரவத்தை தப்பித்துக் கொள்ளவில்லை.
He came here to Tamil Nadu to preach the gospel.
தமிழ்நாட்டுக்கு பிரசங்கிக்கும்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி வந்தார்.
2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பு.
He was killed.
அவர் கொல்லப்பட்டார்.
All the apostles were killed.
எல்லா அப்போஸ்தலர்களுமே கொல்லப்பட்டார்.
Except perhaps John who was also persecuted for a long time.
யோவானை தவிர மற்றெல்லாரும் யோவானும் கூட உபத்திரவப்படுத்தப்பட்டார் பல ஆண்டுகள்.
So those were God's greatest servants.
ஆகவே இவர்கள் எல்லாரும் தேவனுடைய மிகப்பெரிய ஊழியர்கள்.
Today a lot of people are being taught that if you are faithful, God will let you escape tribulation.
ஆனால் இன்றைக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களை உபத்திரவ காலத்துக்கு தப்பிப்பார் என்று பிரசங்கிக்கிறார்கள்.
No, those were the most faithful apostles and they were all killed.
இல்லை, அவர்கள் உண்மையுள்ள அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள்.
And in the second century and third century, so many Christians were burnt and thrown to the lion.
இரண்டாம் நூற்றாண்டிலே மூன்றாம் நூற்றாண்டிலே அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் எரிக்கப்பட்டார்கள், சிங்கங்களுக்கு இரையாக தூக்கி எறியப்பட்டார்கள்.
God could have stopped it.
தேவன் அவளை நிறுத்தியிருந்திருக்க முடியும்.
When Daniel went into the lion's den, the lions could not touch Daniel.
தானியேல் சிங்கக்கவிலே போடப்பட்ட பொழுது சிங்கங்கள் தானியேலை தொட முடியவில்லை.
But in Rome in the 3rd century when Christians were thrown to the lions ate them up.
ஆனால் மூன்றாம் நூற்றாண்டிலே ரோம நாட்டிலே அங்கே சிங்கங்களுக்கு இரையாக மக்கள் வீசப்பட்ட பொழுது அந்த சிங்கங்கள் அவர்களை பட்சித்து கொன்றது.
But the Christians were not defeated.
ஆனாலும் கிறிஸ்தவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை.
They would sing songs to God while they were being eaten up by the lion.
அவர்கள் சிங்கத்தினாலே பட்சித்து சாப்பிடப்பட பொழுதே அவர்கள் தேவனுக்கு மகிமைப்படுத்தி பாடல் பாடினார்கள்.
Seeing their boldness, some of these Romans people sitting in the auditorium in the amphitheater would say, I am also a Christian.
அந்த amphitheater என்ற அந்த பெரிய அரங்கிலே இங்கே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சில ரோம போர்ச்சவர்களும் ரோம மக்களும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள்.
Seeing the faith of these people,
இந்த மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து,
they said that must be the true God. Look at the way they are willing to die for this.
இவர்தான் மெய்யான தேவனாய் இருக்க வேண்டும், ஆகவே தான் மரிப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று கண்டார்கள்.
So somebody would get faith in that big crowd of thousands of people.
ஆகவே ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்திருக்க கூட கூட்டத்திலே ஒரு சிலர் விசுவாசத்தை
பார்த்து, watching these Christians being eaten.
கிறிஸ்தவர்கள் சிங்கசித்தனாலே சாப்பிடப்படுகிறதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்,
they would stand up and say, I also believe in Jesus Christ.
அவர்கள் திடீரென எழுந்து நின்று நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார்கள்.
Would catch him and throw him also to the lion.
இவர்களையும் பிடித்து சிங்கத்திலே தூக்கி எறிவார்கள்.
Those were the Christians of the early days.
இவர்கள் தான் ஆதிகால கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள்.
Today we have Christians who are only interested in making money.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பணம் சம்பாதிப்பதிலே மட்டும் விருப்பமா இருக்கிறார்கள்.
And watching internet pornography.
இணையதளத்திலே ஆபாச படங்களை பார்ப்பதில் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
And saying Jesus will come and take us up.
இயேசு வருவார் எங்களை எடுத்துக்கொள்வார் என்று சொல்கிறார்கள்.
He won't take you up. I'll tell you that.
நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் உங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்.
Not if you're living in sin.
பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எடுத்துக்கொள்ள மாட்டார்.
Today is the day to be prepared for tribulation.
இந்த நாளிலே நாம் உபத்திரவத்தின் நாட்களுக்காக ஆயத்தப்பட வேண்டும்.
And those who are faithful.
உண்மையுள்ளவர்கள்.
He will definitely come in the heavens and take them up.
அவர் மத்திய ஆகாயத்திலே கண்டிப்பாக வந்து அவர்களை எடுத்துக்கொள்வார்.
If you are alive, he'll take them up alive.
நீங்கள் உயிர் ஜீவனோடு இருந்தால் உங்களை உயிரோடு அவர் எடுத்துக்கொள்வார்.
If you are dead, he'll raise you up and take you up.
மரித்து போய் விட்டால் என்று சொன்னால் உங்களை உயிரோடு எழுப்பி அவர் எடுத்துக்கொள்வார்.
So we must know now how to face the devil if he comes in as a lion.
ஆகவே பிசாசு சிங்கத்தை போல வரும்பொழுது அவனை எப்படி நாம் சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும்.
The other thing is he comes like a serpent, 2 Corinthians chapter 11.
இன்னொரு விதத்திலே நாம் 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே வாசிக்கிறது போல சர்ப்பத்தை போல வருவான்.
It says here that I am afraid, he tells the Corinthians, like the serpent deceived Eve in the garden, so you also may be deceived by Satan.
உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகிபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்.
What is the fear?
என்ன பயம்?
The serpent will deceive you and take you away from love for Jesus.
இயேசுவின் மேல் உள்ள அன்பிலிருந்து சர்ப்பமானது உங்களை வஞ்சித்து இழுத்து கொண்டு விடுமோ?
He'll make you love the world, love money or something
else. உலகத்தையும் பணத்தையும் நேசிக்க வைத்து விடுமோ?
That is a better way in which the devil has destroyed Christians.
இது கிறிஸ்தவர்களை அழிப்பதற்கு ஒரு மேன்மையான வழியாக சாத்தான் பின்பற்றுகிறான்.
He does not succeed with persecution.
உபத்திரவத்தின் மூலமாக சாத்தான் வெற்றி பெற முடியவில்லை.
But he does succeed with deception.
ஆனால் வஞ்சிக்கும்படி வரக்கூடிய வழியிலே அவன் வெற்றி பெறுகிறான்.
One of the great deceptions of Satan is this.
சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சனை இதுதான்.
Once you have said Lord Jesus come into your heart, you will definitely go to heaven.
இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று ஒருமுறை சொல்லிவிட்டால் போதும், கண்டிப்பாக நீ பரலோகத்துக்கு போய் விடலாம்.
Where did you get that idea?
இந்த கருத்து எங்கிருந்து வந்தது?
It's all false preachers.
இவெல்லாம் பொய்யான போதகர்கள்.
Let me show you in your Bible what it says.
உங்களுடைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Hebrews chapter 3.
எபிரேயர் 3 அதிகாரம்.
Hebrews chapter 3.
எபிரேயர் 3 அதிகாரம்.
Verse 12.
12 வசனம்.
Who is he writing to first of all?
முதலாவதாக யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார்?
Chapter 3 verse 1.
3 அதிகாரம் 1 வசனம்.
He's talking to holy brothers.
பரிசுத்த சகோதரர்களுக்கு எழுதுகிறார்.
Partakers of a heavenly calling.
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களுக்கு எழுதுகிறார்.
Those are definitely believers.
கண்டிப்பாக இவர்கள் விசுவாசிகளாக தான் இருக்க வேண்டும்.
Those who accept verse 2 Jesus as their high priest.
இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய பிரதான ஆசாரியராக ஏற்றுக்கொண்டவர்கள். 2 வசனம்.
Some people say that the book of Hebrews is written for Jewish people.
சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் எபிரேயர் புத்தகமானது யூத மக்களுக்கு மட்டுமே எழுதப்பட்டது
என்று. This is written for holy brothers, partakers of a heavenly calling.
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரருக்கு எழுதப்பட்டிருக்கிறது.
The Jewish people had an earthly calling.
யூத மக்களுக்கு ஒரு பூமிக்குரிய அழைப்பு இருந்தது.
The Jewish people did not accept verse 2 Jesus as their high priest.
இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
He's talking to born again believers.
மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு பேசுகிறார்.
And what is he telling born again believers? The same thing he's telling you and me.
உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறாரோ அதை தான் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு சொல்கிறார்.
Read verse 12.
12 வசனத்தை வாசியுங்கள்.
Take care, dear brothers, lest there be in you an evil unbelieving heart to fall away from the living God.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
Can a believer fall away from the living God?
ஒரு விசுவாசி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விட முடியுமா?
The Holy Spirit says yes.
பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி இருக்கிறார்.
Whatever your preachers may have told you.
உங்களுடைய பிரசங்கர் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம்.
Do you know how many preachers deceived the Jewish people in Jesus' time?
யூத நாட்களிலே இயேசுவின் காலங்களிலே யூத மதத்தில் உள்ள பிரசங்கர்கள் எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டார்கள்?
Jesus was like a lone preacher telling the truth.
இயேசு கிறிஸ்து ஒரு தனி பிரசங்கியராக சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்.
Most of the preachers were deceiving everybody.
அங்க நாட்டில் உள்ள அநேக பிரசங்கியார்கள் எல்லாரையும் ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள்.
Because they didn't show them the scriptures.
ஏனென்றால் அவர்கள் வேத வசனத்தை அவர்களுக்கு காண்பிக்கவில்லை.
That is the way in which the devil deceives people.
இந்த விதத்தில் தான் பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கிறான்.
Why does he deceive you?
ஏன் உங்களை வஞ்சிக்கிறான்?
Because he wants you to live with him in hell forever.
என்றென்றைக்கும் நீங்கள் அவனோடு கூட நரகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியால்.
That's why he wants to deceive you.
ஆகவே தான் உங்களை வஞ்சிக்கும்படியாக விரும்புகிறான்.
Why do we speak the truth to you?
ஏன் நான் உங்களுக்கு சத்தியத்தை பேசுகிறோம்?
Do you think I'm going to be popular by telling you these things?
இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்வதனாலே நான் பிரபலமாக போகிறேனா?
I am more interested in your soul.
அதிகமாக நான் உங்களுடைய ஆத்மாவிலே விருப்பமுள்ளவனாக
இருக்கிறேன்.
மற்ற மக்கள் உங்களை வஞ்சிக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை காட்டிலும் விருப்பம் இருக்கிறது.
I want to just repeat scripture to you.
அருமையான சகோதரர்களே, நான் வேத வசனத்தை உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன்.
Hebrews 3:12.
எபிரேயர் 3:12.
Dear brethren,
அருமையான சகோதரரே,
take care lest you have an evil unbelieving heart that can make you fall away from the living God.
அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களிலே உண்டாகி அது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும்படியாய் செய்யாமல் இருப்பதாக.
So
ஆகவே
we can become partakers of Christ, verse 14, if we hold fast that which we held from the beginning until the end.
நாம் 14 வசனம், ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பமாகில் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம்.
How do we become partakers of Christ?
கிறிஸ்துவிலே எப்படி நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும்?
Not because once upon a time 20 years ago you said Lord Jesus come into my heart.
ஏதோ ஒரு காலத்திலே 20 ஆண்டுகள் முன்பதாக இயேசுவின் உள்ளத்திலே வாரம் என்று சொன்னதனாலே அல்ல.
But if you hold fast that firm until the end.
நீங்கள் அதை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால்
then you become a partaker of Christ.
அப்பொழுதே கிறிஸ்துவோடு கூட பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள்.
Don't neglect these verses.
இந்த வசனங்களை நீங்கள் அற்பமா என்ன வேண்டாம்.
But somebody may say,
ஆனால் சிலர் சொல்லலாம்,
Didn't Jesus say that nobody can pluck you out of my hand?
என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது என்று இயேசு சொல்லவில்லையா?
Yes, he did.
ஆம், அவர் சொன்னார்.
But to whom did he say it?
ஆனால் அதை யாருக்கு சொன்னார்?
If the postman has got a money order, you got to first check whether it is in your name.
தபால்காரருக்கு மணி ஆர்டர் நிறைய எடுத்துக்கொண்டு வருகிறார், உங்களுடைய பெயர் அதில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும்.
Otherwise you can't get it.
இல்லாவிட்டால் அது உங்களுக்கு கிடைக்காது.
You get a check and it is not in your name, it may be 10 lakhs but sorry it's not for you.
ஒரு காசோலை உங்களுக்கு வருகிறது, 10 லட்சம் ரூபாய் தான் ஆசையாக தான் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய பெயர் அதில் இல்லை, உங்களுக்கு கிடையாது.
Before you get excited, see if it is for you.
ஆகவே பரவசம் அடைவதற்கு முன்பதாக அது உங்களுடையதானா என்று பெயரை பாருங்கள்.
So to whom does Jesus say no one can pluck you out of my hand?
ஆகவே யாரும் என்னுடைய கரத்திலிருந்து உங்களை பறித்துக்கொள்ள முடியாது என்று யாரை பற்றி இயேசு சொன்னார்?
No one can pluck you out of my father's hand.
என்னுடைய பிதாவுடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக்கொள்ள முடியாது என்று யாரை பார்த்து சொன்னார்?
John chapter 10.
யோவான் 10 அதிகாரம்.
You got to read very carefully here.
இங்கே மிகவும் கவனமாக நீங்கள் வாசிக்க வேண்டும்.
Most people when they quote John chapter 10 they start at verse 28 in English, 28 and 29.
அநேக மக்கள் இந்த யோவான் 10 அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது 28-29 வசனங்களிலே ஆரம்பிக்கிறார்கள்.
No one can pluck you out of my hand. My father is greater than I. No one can pluck you out of his hand.
என்னுடைய பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், ஆகவே என்னுடைய பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி வாசிக்கிறார்கள். 29 வசனம்.
Actually it begins in verse 27.
ஆனால் இந்த வசனமானது 27 வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பகுதி,
whose name this money order is?
இந்த மணி ஆர்டர் யாருடைய பெயருக்கு வந்திருக்கிறது
என்று பாருங்கள். Whose name is this check?
இந்த காசோலை யாருடைய பெயருக்கு வந்திருக்கிறது?
Fantastic check.
அருமையான ஒரு காசோலை.
More than 10 lakhs.
10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான ஒரு காசோலை.
No one can pluck you out of my hand.
என்னுடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக்கொள்ள முடியாது.
My father is greater than I. No one can pluck you out of his hand.
என்னுடைய பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக்கொள்ள முடியாது.
ஓஹோ, this is a wonderful check, more than 10 lakhs.
ஓஹோ, அருமையான ஒரு காசோலை 10 லட்சம் ரூபாய்க்கு மேலாக இருக்கிறது.
But in whose name is it?
ஆனால் அது யாருடைய பெயரிலே இருக்கிறது?
Please see if your name is there.
உங்களுடைய பெயர் இங்கே இருக்கிறதா என்று பாருங்கள்.
The name is written in verse 27.
அந்த பெயர் 27 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
My sheep hear my voice.
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது.
First thing.
முதலாவது காரியம்.
Do you hear his voice?
நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களா?
And they follow me.
அவைகள் என்னை பின்பற்றுகிறது.
And to such people I give eternal life.
அப்படிப்பட்டவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
That I believe.
அதை நான் நம்புகிறேன்.
If you hear his voice and you follow him, no one can pluck you out of Jesus' hand.
நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுவீர்களா இருந்தால் உங்களை யாருமே பிதாவுடைய கரத்திலிருந்து பறித்துக்கொள்ள முடியாது.
If you are not listening to his voice today and you are not following him, definitely the devil will take you out of his
hand. இன்றைக்கு அவருடைய சத்தத்தையும் கேட்பதில்லை, அவரை பின்பற்றுவதும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பிசாசு உங்களை பறித்துக் கொள்வான்.
Not that the Jesus can't keep you.
Yesuvale ungalai veikka mudiyavillai endra artham alla.
If you are not following him, you are jumping out of his hand yourself.
Neengal avarai pinbatravillai endra sonnal neengale avarude kaiyil irundhu kudithu vidugireergal.
These are just two examples I gave you of how the devil comes like a snake and deceives people.
Eppadi pisasu sappathai pola vandu makkalai vanjikkiran endradhukku irandu udaharanangal ungalukku sonnen.
There are many other ways in which the devil deceives people.
Innum pala vidhangalile janangalai pisasu vanjikkiran.
Me another very common thing nowadays.
இந்த நாட்களில் உள்ள பொதுவான காரியம் என்னவென்றால்
if you don't pay your tithe god will curse you
உன்னுடைய தசம பாகத்தை நீ செலுத்தாவிட்டால் தேவன் உன்னை சபிப்பார்
is one of the favorite verses of many preachers in malachi chapter 3 verse 10
மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம் அநேக பிரசங்கியாரர்களுக்கு பிடித்தமான ஒரு வசனம்
it says here bring the tithes into the storehouse
தசம பாகத்தை பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள்
then i will pour you out a blessing
அப்பொழுது நான் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்
in the previous verse 9 it says you are cursed with a curse because you haven't done because you have robbed me
அதுக்கு முந்தின வசனம் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள்
you have robbed me by not paying your tithe
உங்கள் தசம பாகத்தை கொடுக்காதபடிக்கு என்னை வஞ்சித்து விட்டீர்கள்
and some pastor says that and everybody gets scared to pay their tithe
ஒரு பாஸ்டர் இந்த வசனத்தை சொல்லிவிட்டால் அநேகர் நடுங்குகிறார்கள் தசம பாகத்தை எடுத்து கொடுத்து விடுகிறார்கள்
but what they don't tell you is that book is in the old testament
ஆனால் இந்த புத்தகமானது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது என்பதை சொல்லுவதில்லை
in the old testament there are many other things also written
பழைய ஏற்பாட்டில் இன்னும் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது
you have to go to jerusalem 3 times every year
ஒவ்வொரு ஆண்டு 3 முறை எருசலேமுக்கு செல்ல வேண்டும்
if you don't do it you'll be punished
நீங்கள் அப்படி போகாவிட்டால் தண்டிக்கப்படுவீர்கள்
do you do that how many of you been to jerusalem 3 times a year
வருஷத்துக்கு 3 முறை எத்தனை பேர் எருசலேமுக்கு போய் இருக்கிறீர்கள்
that is also in the old testament
அதுவும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது
and you must sacrifice a lamb
ஒரு ஆட்டை பலியிட வேண்டும்
that good friday day which they call passover you must sacrifice a lamb
and the punitha velli naalile avargal pascha endra alaikkirargal andrekku neenga aattai baliyida
vendum also in the old testament
aduvum palaiyar paattile irukkirathu
you must not even light a fire on the saturday you must not work on a saturday you must not do any work on a saturday
neengal sanikkilamai aduppu patta veikka koodathu endha velaiyum seiyak koodathu oivudukka vendum
sanikkilamai is also in the old testament
aduvum palaiyar paattile irukkirathu
these are part of the old testament laws
இவங்களெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்களிலே பகுதியாக இருக்கிறது
the bible says christ is the end of the law to everyone who believes
விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது
not only you don't have to put the passover lamb away
நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட தேவையில்லை என்பது
you don't have to worry about saturday the law about the sabbath
ஓய்வு நாளை குறித்ததான பிரமாணத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை
you don't have to earn, put burnt offerings and peace offerings now
சமாதான பலிகளையும் தகன பலிகளையும் நீங்கள் செலுத்த தேவையில்லை
and you don't have to pay your tithe anymore
உங்கள் தசம பாகங்களையும் இனிமேல் செலுத்த தேவையில்லை
it's all part of the old covenant
இதெல்லாம் பழைய உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது
and that is why you never find in the new testament after the day of pentecost any single verse about paying your tithe
ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு ஒரு வசனம் கூட தசம பாகம் கொடுங்கள் என்று இல்லை
I want to set you free.
நான் உங்களை விடுதலையாக்க முடியாய் விரும்புகிறேன்.
This is the one teaching that makes all Pentecostal pastors angry with me.
இந்த ஒரு போதனை என்ன எவ்வளவு பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மார்கள் என் மீது கோபமடைய செய்கிறது.
Because I preach the truth and set the people free.
நான் சத்தியத்தை பிரசங்கித்து மக்களை விடுதலையாக்க முடியாய்
விரும்புகிறேன். I break the chains and say go free.
நான் சங்கிலிகளை உடைத்து எறிந்து விடுதலையாகி விட்டீர்கள் போங்கள் என்று சொல்கிறேன்.
That so many people have put on you for so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக அநேக மக்கள் உங்கள் மீது சங்கிலிகளாலே கட்டி விட்டார்கள்.
And you say
நீங்கள் சொல்கிறீர்கள்
you mean we don't have to give any money to god
தேவனுக்கு எந்த பணமும் கொடுக்க வேண்டாமா என்று கேட்கிறீர்கள்
that's right
அது சரிதான்
then how will god's work continue
அப்படியானால் தேவனுடைய ஊழியமானது எப்படி நடக்கும்
i'll tell you
நான் சொல்கிறேன்
see 2 corinthians chapter 9
2 கொரிந்தியர் 9 அதிகாரத்தை பாருங்கள்
2 corinthians chapter 9
2 கொரிந்தியர் 9 அதிகாரம்
and verse
7 7 வசனம்
Everyone must make up his own mind as to what he should give.
ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதிலே நியமிக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று.
No pressure on anybody.
யார் மீதும் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை.
Because God loves a cheerful giver.
என்றால் தேவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் தேவன் பிரியமாய்
இருக்கிறார். I'll tell you how God's work continues.
தேவனுடைய ஊழியமானது எப்படி நடக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Because God has got a few cheerful givers.
உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு சிலர் தேவனுக்கு என்று இருக்கிறார்கள்.
I was preaching in a Pentecostal assembly some years ago.
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெந்தேகோஸ்தே சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன்.
And the pastor told me
அந்த பாஸ்டர் என்னிடத்தில் சொன்னார்
Oh brother Zach, I agree with almost everything you say.
நீங்கள் சொல்லுகிற சகோதர ஜாக் அவர்களே, நீங்கள் சொல்லுகிற கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிறேன்.
Why do you tell people not to pay their tithe?
ஆனால் ஜனங்களை தசமபாகம் கொடுக்க வேண்டாம் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்?
As it is they give so little.
இவ்வளவு பிரசங்கித்துமே கொஞ்சம் கொடுக்கிறார்கள்.
If you after listening to you they'll give nothing.
உங்களை நீங்கள் பொங்கல் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு கொடுக்கிறதை நிறுத்தி விடுவார்களே.
I said that's not true in my church.
என்னுடைய சபையில் அது மெய்யல்ல.
In Bangalore for 35 years I have preached you don't have to pay your tithe.
பெங்களூர் சபையிலே 35 ஆண்டுகள் நீங்கள் தசமபாகம் செலுத்தவில்லை என்பதை பிரசங்கித்திருக்கிறேன்.
We have never passed a bag around in Bangalore for 35 years even one Sunday.
35 ஆண்டுகளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட காணிக்கை பையை நாங்கள் அப்படியே சுற்ற விடவில்லை.
We don't keep a box there and make everybody come in line and put money there either.
முன்னால் காணிக்கை பட்டையை வைத்துக் கொண்டு பாடல் எழுந்திருப்போம், எல்லாரும் வரிசையாக வந்து காணிக்கை போடும் என்று சொல்லி அதையும் சொல்லுவதில்லை.
But we have had so many, we have had about 100 conferences.
ஆனால் கிட்டத்தட்ட 100 கான்ஃபரன்ஸ் கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம்.
Spending lakhs of rupees.
லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து.
Not because we got so many millionaires in Bangalore.
பெங்களூர்ல எவ்வளவோ லட்சாதிபதிகள் இருக்கிறார் என்பதனாலே அல்ல.
But we have some cheerful gifts.
உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் இருக்கிறபடினாலே.
So grateful to God that God has set them free from sin.
தேவன் அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறபடினாலே அவர்கள் தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
That is how these meetings are also being paid for.
அப்படிதான் இந்த கூட்டங்களுடைய செலவினங்களும் சந்திக்கப்படுகிறது.
Few cheerful givers who put some money in the box and it takes care of everything.
ஒரு சில உற்சாகமே கொடுக்கல் இருக்கிறார்கள், அவர்கள் பெட்டியிலே பணத்தை போடுகிறார்கள், அது இந்த செலவினங்களை எல்லாம்
பார்த்துக்கொள்கிறது. Cheerful givers it says here.
உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
So the New Testament does not preach tithing but says cheerfully give.
ஆகவே புதிய ஏற்பாடு தசமபாகத்தை போதிக்கிறதில்லை, ஆனால் உற்சாகமாய் கொடுக்கிறதை போதிக்கிறது.
That is a bondage that the devil has put on people with his deception.
ஆகவே பிசாசு ஜனங்கள் மீது வஞ்சகமாக ஒரு கட்டை வைத்து விட்டான்.
So the devil deceives and he persecutes.
ஆகவே பிசாசு வஞ்சிக்கிறான், உபத்திரவப்படுத்துகிறான்.
We must be free from that.
நாம் இதிலிருந்து விடுதலையாக வேண்டும்.
The devil frightens people.
பிசாசு ஜனங்களை பயமுறுத்துகிறான்.
I told you with words like this God will curse you if you don't pay your tithe.
நீ தசமபாகம் கொடுக்காவிட்டால் தேவனை சபிப்பான் என்ற வசனத்தை வைத்து பயமுறுத்துகிறான்.
Fear is one of the great weapons of Satan.
பயம் என்பது பிசாசுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம்.
But the Bible says God has not given us the spirit of fear.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வேதம் சொல்கிறது.
2 Timothy 1:7.
2 தீமோத்தேயு 1:7.
God has given us a spirit of peace.
தேவன் நமக்கு சமாதானமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
Freedom from anxiety.
கவலையிலிருந்து விடுதலை.
Freedom from fear.
பயத்திலிருந்து விடுதலை.
Because Satan has been defeated.
ஏனென்றால் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்.
I want to show you Hebrews in chapter 2.
எபிரேயர் 2 அதிகாரத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
There it says Jesus died to deliver us from fear.
இயேசு நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்க அவர் மரித்தார்.
It is I feel that many of you have many fears in your heart.
உங்களில் அநேகருக்கு அநேக விதமான பயங்கள் இருக்கிறது.
Fear about the future.
எதிர்காலத்தை குறித்த பயம்.
What will happen if I lose my job?
என்னுடைய வேலையை இழந்து விட்டால் நான் என்ன
செய்வது? What will happen if my husband dies?
என்னுடைய கணவன் மரித்து விட்டால் என்ன செய்வது?
What will happen if my child gets sick seriously?
என்னுடைய குழந்தைக்கு கொடிய வியாதி வந்து விட்டால் என்ன செய்வேன்?
What will happen if my husband gets cancer?
என்னுடைய கணவனுக்கு கேன்சர் வியாதி வந்து விட்டால் என்ன செய்வேன்?
So many fears.
இதுபோல எத்தனையோ பயங்கள்.
What will happen if the landlord throws us out of the house?
என்னுடைய வீட்டு சொந்தக்காரர் என்னை விட்டு விட்டு வெளியேற்றி விட்டால் என்ன நடக்கும்?
What will happen if I lose my job?
என்னுடைய வேலை போய் விட்டால் என்ன நடக்கும்?
Fear, 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 fear.
பயம், 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 பயம்.
It's all from the devil.
இவையெல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது.
God has not given us the spirit of fear.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை.
Why did Jesus die?
ஏன் இயேசு மரித்தார்?
Not only to deliver us from sin.
நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது மட்டுமல்ல.
But to deliver us from this fear that the devil puts upon us.
பிசாசு நம்மீது வைக்கக்கூடிய பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாக இயேசு மரித்தார்.
Hebrews chapter 2.
எபிரேயர் 2 அதிகாரம்.
Verse 14 and 15.
14 15 வசனங்கள்.
It says here that because we are made of flesh and blood Jesus took flesh and blood.
நாம் மாம்சத்திலேயும் இரத்தத்திலேயும் உண்டாக்கப்பட்டது போலவே இயேசுவும் அதே மாம்சத்திலே வந்தார்.
Because only if he took flesh and blood he could die.
அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் வைத்து வந்தால் தான் அவர் மரிக்க முடியும்.
If he came as a spirit here how could he die?
அவர் ஆவியாகவே இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால் எப்படி மரிக்க முடியும்?
So he became like us so that he could die.
அவர் மரிக்கும்படியாக நம்மை போலவே வந்தார்.
And why did he die?
அவர் ஏன் மரித்தார்?
So that through death he might break the power of Satan who had the power of death.
தமது மரணத்தினாலே மரணத்தினுடைய அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய சாத்தானை ஜெயிக்கும்படியாக.
Now read that carefully.
இதை கவனமாய் வாசியுங்கள்.
We must read the Bible slowly.
நாம் வேதத்தை மெதுவாக வாசிக்க வேண்டும்.
Many Christians read the Bible too fast.
அநேக கிறிஸ்தவர்கள் வேகவேகமாக வசனத்தை வாசிக்கிறார்கள்.
They don't get anything from it.
ஆகவே தான் அதிலிருந்து ஒன்றையும் பெறுவதில்லை.
It's no use reading through the Bible 50 times in your life.
உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக 50 முறை வேதத்தை வாசித்து விட வேண்டும் என்பது பிரயோஜனமில்லை.
It is better that the whole Bible goes through you at least once in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது இந்த முழு வேதாகமும் உங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும்.
I am more interested in the whole Bible going through me once than me going through the Bible 50 times.
நான் இந்த வேதத்தின் மூலமாக 50 முறைகள் வாசிப்பதற்கு பதிலாக இந்த வேதமானது எனக்குள்ளாக ஒரு முறையாவது போக வேண்டும் என்பதிலே நான் அதிக பிரியமாய் இருக்கிறேன்.
That's one of the prayers I pray.
இதை நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களில் ஒன்று.
I don't pray, Lord, help me to read the Bible 50 times.
ஆண்டவரே, வேதத்தை 50 முறை வாசிக்க உதவி செய்யும் என்று ஜெபிப்பதில்லை.
This is my prayer.
இதுதான் என் ஜெபம்.
Lord,
ஆண்டவரே,
in my lifetime,
என்னுடைய வாழ்நாள் காலத்திலே,
I must claim every promise that is in this Bible at least once.
இந்த வேதத்திலே இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் ஒருமுறையாகிலும் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்.
I don't want to miss out even one.
ஒரு வாக்குத்தத்தை கூட நான் தவறவிட்டு விட கூடாது.
I don't read the Bible to preach sermons.
நான் வேதத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக வாசிக்கவில்லை.
There are 7000 promises here. I want to claim them all.
இங்கே 7000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இரண்டாவதாக,
Lord, I want to obey every commandment that is for me in this new covenant age before I leave this earth.
ஆண்டவரே, இந்த பூமியை விட்டு போவதற்கு முன்பதாக இந்த புதிய உடன்படிக்கை காலத்தில் இருக்கக்கூடியதன ஒவ்வொரு கட்டளைக்கும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்து விட வேண்டும்.
That is what I am more interested in than reading the Bible 50 times.
50 முறை வேதங்களை வாசித்து முடிப்பதற்கு பதிலாக இதிலே நான் விருப்பமாய் இருக்கிறேன்.
Read the Bible slowly.
ஆகவே வேதத்தை மெதுவாய் வாசியுங்கள்.
Who had the power of death according to verse 14?
இங்கே 14ஆம் வசனத்தின் அடிப்படையிலே மரணத்தினுடைய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது?
Read it.
வாசித்து பாருங்க, மரணத்தின் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது?
Satan had the power of death.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் என்று வாசிக்கிறோம்.
He got it in Eden when Adam submitted to him.
ஆதாம் தன்னை பிசாசுக்கு அர்ப்பணித்து விட்டான். அங்கே அவன் அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்டான்.
And the devil could kill whom he liked.
பிசாசு யாரை விரும்புகிறானோ அவனை கொல்ல முடியும்.
Unless God protected him.
தேவன் பாதுகாக்காவிட்டால்.
You know, when God allowed Satan to give sickness to Job.
யோபுவிற்கு வியாதியை கொடுக்க முடியாது. தேவன் சாத்தானுக்கு அனுமதித்தார்.
God told him in Job chapter 2.
யோபு 2 அதிகாரத்தில் தேவன் சொன்னார்,
You can give him sickness but you cannot kill him.
நீ வியாதியை கொடுக்கலாம் ஆனால் நீ அவனை கொல்ல கூடாது.
Satan could have killed him.
சாத்தான் யோபுவை கொன்றிருந்திருக்கலாம்.
God said no.
ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னார்.
Satan had the power of death.
சாத்தானுக்கு மரணத்தினுடைய வல்லமை இருக்கிறது.
But when Jesus died,
ஆனால் இயேசு மரித்த பொழுது,
according to this verse,
இந்த வசனத்தின் அடிப்படையில்,
and rose again,
மீண்டும் உயிரோடு எழுந்த பொழுது,
he took that power of death from Satan.
அந்த மரணத்தினுடைய வல்லமையை சாத்தானிடத்திலிருந்து பறித்துக் கொண்டார்.
And do you know what he says in Revelation chapter 1?
வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்?
I have the keys of death now.
மரணத்தினுடைய திறவுகோலை நான் இப்பொழுது வைத்திருக்கிறேன்.
Who had the key before the resurrection?
இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக யார் அந்த திறவுகோலை வைத்திருந்தார்?
Jesus, the devil.
பிசாசு வைத்திருந்தார்.
Here it is.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Maybe you are learning some new things today.
இன்றைக்கு உங்களுக்கு புது காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள்.
See Revelation and chapter 1.
வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம்.
When the Lord spoke to John.
யோவானுக்கு ஆண்டவர் பேசுகிறார்.
He says there in John, in Revelation chapter 1
velippadathina visesham 1 adhigarathile solugirar
verse 8
8th
I am the beginning and the end
nane adhi mamandamai
omega
nan alpha omega ma irukiren
and he further down he says
kide solugirar
I have the keys of hell and death verse 18
18th vasanathile avar solugirar nan maranathirkum paadalathirkum uriya thiravugolai udaiyavarai irukiren
who has the keys of death
மரணத்தினுடைய திறவுகோல் யாரிடத்தில் இருக்கிறது?
Jesus.
இயேசு இடத்தில்.
Who had it before Jesus came to the earth?
இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அந்த திறவுகோல் யாரிடத்தில் இருந்தது?
Satan.
சாத்தானிடம்.
Even when Jesus was on the earth.
இயேசு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் கூட
Satan had that key.
சாத்தான் இடத்தில் தான் அந்த சாவி இருந்தது.
When Jesus died.
இயேசு மரித்த பொழுது
and conquered death.
மரணத்தை மேற்கொண்ட பொழுது
he took the key from Satan.
அந்த திறவுகளை சாத்தான் இடத்திலிருந்து வாங்கிக் கொண்டார்.
If you read Hebrews 2:14 and Revelation 1:18 you see that very clearly.
நீங்கள் எபிரேயர் 2:14 ஐயும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 ஐயும் வாசிக்கும் பொழுது தெளிவாக அதை பார்க்க முடியும்.
Why did he take it away?
ஏன் அவர் அதை எடுத்துக் கொண்டார்?
Now come back to Hebrews 2:15.
இப்பொழுது எபிரேயர் 2 அதிகாரம் 15 வசனத்துக்கு வாருங்கள்.
So that all his children may never again be afraid of death.
அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இனிமேல் மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது என்று.
Who were till that time slaves to that fear.
இதுவரைக்கும் இந்த பயத்திற்கு அடிமைகளா இருந்தார்கள்.
You know there are many fears we have.
அநேக பயங்கள் நமக்கு இருக்கிறது.
Fear of sickness.
வியாதியின் பயம்.
I told you fear of losing a job, losing the house.
வேலை போய்விடுமோ, வீடு போய்விடுமோ என்ற பயம்.
Small fears.
சிறு பயங்கள்.
Big fears.
பெரிய பயங்கள்.
And then the biggest fear of all.
எல்லாவற்றுக்கும் பெரிய பயம்.
Fear of death.
மரண பயம்.
Jesus came to deliver us from that biggest fear.
இந்த பெரிய பயத்திலிருந்து விடுதலையாக்க முடியாக இயேசு வந்தார்.
And when he delivers you from that fear,
இந்த பயத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கும் பொழுது,
all the other fears disappear.
மற்ற எல்லா பயங்களும் மறைந்து விடுகிறது.
Have you read this verse in 1 Samuel 17?
1 சாமுவேல் 17 அதிகாரத்தை வாசித்தீர்களா?
When David killed Goliath,
தாவீது கோலியாத்தை கொன்ற பொழுது,
all the other Philistines ran away.
மற்ற எல்லா பெலிஸ்தியர்களும் ஓடி விட்டார்கள்.
When the fear of death you have overcome,
மரண பயம் அங்க வரும் பொழுது,
that is the Goliath.
அதான் கோலியாத்.
That is killed.
அவன் கொல்லப்படுகிறான்.
All the other fears disappear.
மற்ற எல்லா பயங்களும் மறைந்து விடுகிறது.
Why do you have a fear then today?
அப்படியானால் ஏன் உங்களுக்கு பயம் இருக்கிறது?
Fear of sickness, fear of loss of money, fear of job, fear of cancer, so many fears.
வியாதி வந்துடுமோ, கேன்சர் வந்துடுமோ, பணம் போய்விடுமோ என்ற பயம்.
Because you don't believe that Satan was defeated on the cross.
சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நீங்கள் விசுவாசிப்பதில்லை.
You don't believe that Jesus has taken the key from him.
அவனிடத்திலிருந்து இயேசு அந்த திறவுகளை வாங்கி விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பதில்லை. நீங்கள் பயத்தை மேற்கொள்ள முடியும்.
You can overcome Satan.
நீங்கள் சாத்தானை மேற்கொள்ள முடியும்.
You shall know the truth and the truth shall set you free from fear.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்கும்.
Many of us don't realize what wonderful deliverance Jesus wrought on the cross for us.
இயேசு நமக்கென்று சிலுவையிலே சம்பாதித்த விடுதலையை அநேகர் உணர்வதில்லை.
In Colossians chapter 2,
கொலோசேயர் 2 அதிகாரம்,
we read in verse 14 and 15.
14 15 வசனங்கள்.
Colossians 2 verse 14 and 15.
கொலோசேயர் 2 அதிகாரம் 14 15 வசனங்கள்.
You must know these verses.
இந்த வசனங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
Underline these verses so that you never forget them.
இவைகளை மறக்காதபடிக்கு அவைகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும்.
There are two things Jesus did on the cross.
இயேசு இரண்டு காரியங்களை சிலுவையிலே செய்தார்.
Verse 14
14 ஆம் வசனம்.
He blotted out all the charge that was there against our sins. Because we broke the commandment.
நாம் கட்டளைகளை மீறினபடியாலே நமக்கு எதிரடியா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அங்கே எழுதப்பட்டிருந்த கையெழுத்தெல்லாம் குலைத்து விட்டார். அவைகளை எடுத்து விட்டார்.
Secondly,
இரண்டாவதாக,
something else he took away.
வேறு ஒன்றையும் அவர் எடுத்துக்கொண்டார்.
He took away Satan's armor and power from him.
அங்கே சாத்தானுடைய 15 ஆம் வசனம், சாத்தானுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார்.
Do you know the second thing that Jesus did?
நீங்கள் அந்த இரண்டாவது காரியத்தை அறிந்து கொண்டீர்களா?
He's taken away Satan's armor from him.
சாத்தானுடைய அவனுடைய அதிகாரங்களை அப்படியே எடுத்து கொண்டார்.
He didn't kill Satan on the cross.
சாத்தானை கல்வாரி சிலுவையில் கொல்லவில்லை.
You know that Satan is alive today.
இன்றைக்கும் சாத்தான் உயிரோடு இருக்கிறான்.
But he took away his power.
அவனுடைய வல்லமையை எடுத்து கொண்டார், பறித்து கொண்டார்.
And now when my life is surrendered to Jesus. இப்பொழுது
என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது,
we can overcome Satan.
நாம் சாத்தானை மேற்கொள்ள முடியும்.
I did not know that for 16 years of my Christian life.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் 16 ஆண்டுகளாக இதை அறியாதிருந்தேன்.
But when God filled me with the Holy Spirit,
ஆனால் தேவனை பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்த பொழுது,
one of the things I discovered was Satan has no power over me now.
நான் கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னவென்றால், இனிமேலும் சாத்தானுக்கு என் மீது வல்லமை இல்லை.
He is afraid of me now.
இப்பொழுது அவன் என்னை பார்த்து பயப்படுகிறான்.
Because you know 1 John 4:4, greater is he who is in me than he who is in the world.
உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் மூலையில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி ஒன்றியவான் 4:4 வாசிக்கிறோம்.
Is Jesus living in your heart?
இயேசு உங்கள் உள்ளத்திலே வாழ்கிறாரா?
Many of you say yes.
உங்களில் அநேகர் ஆம் என்று சொல்கிறீர்கள்.
Who is bigger?
யார் பெரியவர்?
Who is greater?
யார் பெரியவர்?
Who is more powerful?
யார் அதிக சக்தி வாய்ந்தவர்?
Jesus Christ or Satan?
இயேசு கிறிஸ்துவா சாத்தானா?
You answer that to yourself now.
நீங்கள் இந்த கேள்விக்கு உங்களுக்கே நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள்.
You're going to get faith in this meeting that's going to change your life.
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விசுவாசத்தை இந்த கூட்டத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்.
1 John 4:4. Greater is he who is in you than he who is in the world.
உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
Do you believe that?
இதை நீங்கள் நம்புகிறீர்களா?
The one who is in you is Jesus Christ.
உங்களில் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து.
And the one who is in the world is the devil.
உலகத்தில் இருக்கிறவன் பிசாசு.
Now why is it then so many believers are afraid of the devil?
அப்படியானால் ஏன் அநேக விசுவாசிகள் பிசாசை குறித்து பயப்படுகிறார்கள்?
Because they think Jesus in their heart is so small and so weak.
இயேசு கிறிஸ்து தங்கள் உள்ளத்தில் இருக்கிறவர் மிகவும் சிறியவராக பலவீனமானவராக இருக்கிறார். சாத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவன் என்று
நினைக்கிறார். You know, when this great Goliath came against David,
பெரிய கோலியாத் தாவீதுக்கு விரோதமாக வந்தபொழுது,
David said to him,
தாவீது அவனை பார்த்து சொன்னான்,
You come to me with sword and spear and all that.
பட்டயத்தோடு ஈட்டியோடு நீ என்னிடத்தில் வருகிறாய்.
I come to you in the name of the Lord.
நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன்.
The name of the Lord was more powerful than all these spears and sword and everything.
இந்த ஈட்டிகள் அம்புகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய நாமம் வல்லமை உள்ளது.
He didn't say to Goliath, I've come to you with a stone.
நான் கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கோலியாத்திற்கு சொல்லவில்லை. இல்லை,
the stone is not powerful than spear and sword.
அம்புகளையும் ஈட்டிகளையும் பட்டயங்களையும் காட்டிலும் கற்களுக்கு வல்லமை இல்லை.
You read in 1 Samuel 17, you come to me with all this, I come to you in the name of the Lord.
நீங்கள் 1 சாமுவேல் 17 வாசித்து பாருங்கள். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிற, நானோ இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன்.
If you have confessed all your sins to Jesus,
நீங்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கை
செய்திருந்தால், and he has cleansed your heart in the blood of that he shed on the cross,
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே உங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்திருந்தாரானால்,
to the best you know you have yielded your life to Christ,
உங்களுக்கு தெரிந்தவரை உங்களுடைய வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்புக்
கொடுத்தீர்களானால், fill you with his holy spirit,
பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் என்று கேட்டிருப்பீர்களானால்,
you can use the name of Jesus,
நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியும்.
Even a young boy or girl here can use it.
ஒரு வாலிப தம்பி வாலிப தங்கை கூட அவருடைய நாமத்தை பயன்படுத்த முடியும்.
It's not a question of how old you are,
உனக்கு எவ்வளவு வயது ஆகிறது என்பது கேள்வி அல்ல.
The name of Jesus,
இயேசுவின் நாமம்,
there's mighty power,
அதிலே வல்லமை இருக்கிறது.
But you cannot use it if there is sin in your life,
ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தால் அதை பயன்படுத்த முடியாது.
There were 7 sons of a Jewish high priest called Sceva who tried to use that name once in Acts of the Apostles.
அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஸ்கேவா என்பவனுடைய 7 பேர் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில்
வாசிக்கிறோம், they said in the name of Jesus they tried to cast out a demon.
அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி பிசாசை துரத்த முயற்சி செய்தார்கள்.
The demon jumped on them and tore their clothes.
பிசாசு அவர்கள் மீது பாய்ந்து அவருடைய வஸ்திரங்களை கிழித்தது.
But if your heart is clean,
அவருடைய இதயம் சுத்தமாய் இருக்குமானால்,
surrender to Jesus,
இயேசுக்கு உன்னை ஒப்புக் கொடுத்திருப்பாயானால்,
mighty power in the name of Jesus Christ,
இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமை இருக்கிறது.
I have found many times that many demons that I have cast out of people,
அநேக முறைகள் அநேக பிசாசுகளை விரட்டி இருக்கிறேன் ஜனங்க.
Let me tell you something,
ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்,
till today,
இன்று வரை,
I have never seen a single demon that did not go when it was commanded to go in the name of Jesus Christ.
இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுதும் ஒரு பிசாசு கூட போகாமல் இருந்ததில்லை.
And I never had to say it twice.
நான் ஒரு காலம் இரண்டாவது முறையாக சொல்ல தேவையே இல்லாதிருந்தது.
You have seen many preachers say, get out, get out, get out, get out.
இயேசுவின் நாமத்திலே பிசாசே போ போ, இயேசுவின் நாமத்திலே போ என்று சத்தம் கொடுக்கிறேன் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அநேக பிரசங்கியார்கள்.
I say it only once.
நான் ஒரே ஒரு முறை தான் சொல்கிறேன்.
Secondly,
இரண்டாவதாக,
you have heard many people shouting, shouting, shouting.
அநேகர் சத்தம் போட்டு சத்தம் போட்டு சத்தம் போட்டு விட்டதை பார்த்திருக்கிறீர்கள்.
I never shout.
நான் சத்தம் போடுவதில்லை.
I just say in Jesus name, get out.
இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசு என்று சொல்லுவேன்.
Because the devil has got very good hear. ஏனால்
பிசாசுக்கு நல்ல கூர்மையுள்ள செவிகள் இருக்கிறது.
You don't have to shout.
சத்தம் போட தேவையில்லை.
Once I remember a demon possessed person about 40 feet away.
ஒருமுறை 40 அடி தூரத்திலே ஒரு பிசாசு பிடித்தவன் இருந்தான்.
I whispered in the name of Jesus and he heard it.
இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நான் மெதுவாக பேசின பொழுது அந்த பிசாசு கேட்டது.
Don't be confused by what you have seen in many places how they cast out.
ஆவே பல இடங்களிலே பிசாசுகளை விரட்டுகிறதை நீங்கள் பார்ப்பதினாலே நீங்கள் குழப்பமடைய வேண்டாம்.
I remember one place where I was called to cast out a demon from some poor lady.
ஒரு ஏழை ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒரு பிசாசை விரட்டும்படியாக அழைக்கப்பட்டேன்.
There was a Pentecostal man pulling her hair and shouting at her.
அங்கே ஒரு பெந்தகோஸ்தே மனிதர் வந்து முடியை பிடித்து ஆட்டி சத்தம் போட்டு கொண்டிருந்தார் பிசாசை விரட்டுவதற்கு.
I said, I don't know who's got the demon here, this woman or this man who's trying to cast it.
யாரிடத்திலே பிசாசு இருக்குது என்று தெரியவில்லை, இந்த பெண் இருக்கா அந்த பிரசங்கியா இருக்கா என்று எண்ணினேன்.
I said, you please get him out of here, then we can deal with this poor lady.
முதலாவது அந்த பிரசங்கியாரை கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லுங்கள், அதற்கு பிறகு இந்த ஏழை பெண்ணிடத்தில் இருக்க பிசாசை விரட்டலாம் என்று சொன்னேன்.
I didn't know whether she had a demon.
அந்த பிசாசு அங்கே இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
So first I said, ask Jesus to come into your heart.
ஆகவே அந்த பெண்ணை பார்த்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று கேள் என்று சொன்னேன்.
A voice came out of her mouth.
அவளுடைய வாயிலிருந்து ஒரு சத்தம் வந்தது.
Tell her, don't tell me.
அவளுக்கு சொல்லு, எனக்கு சொல்ல வேண்டாம்.
ஓஹோ, this is another person living inside.
ஓஹோ, இந்த நபருக்குள்ளாக வேறு நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
I said in Jesus name, get out of her.
இயேசுவின் நாமத்தினாலே இவளை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னேன்.
He left like that.
உடனடியாக போய்விட்டது.
Then I asked her to accept Jesus and she accepted Christ.
அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்று சொன்னேன். அவள் ஏற்றுக்கொண்டாள்.
Is it because of something in me?
என்னிடத்தில் இருக்க ஏதோ ஒரு காரியத்தினாலயா? இல்லை.
I just believe that Jesus defeated Satan on the cross.
இயேசு பிசாசை கல்வாரி சிலுவையில் தோற்கடித்தார் என்பதை நான் விசுவாசித்தேன்.
Why can't you do that?
ஏன் நீங்கள் செய்ய முடியாது?
You don't believe it.
நீங்கள் அதை விசுவாசிப்பதில்லை.
You're scared of the devil.
பிசாசை பார்த்து பயப்படுகிறீர்கள்.
Because your Jesus is so small.
ஏனென்றால் உங்களுடைய இயேசு சிறியவராய் இருக்கிறார்.
The devil is so big.
பிசாசு பெரியவனாய் இருக்கிறான்.
You can cast out that demon.
நீங்கள் பிசாசை விரட்ட முடியும்.
If you believe in Jesus.
நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால்.
There's one more reason.
இன்னும் ஒரு காரணம் உண்டு.
The Lord told me many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் என்கிட்ட சொன்னார்.
If you want to overcome, fight with Satan and overcome him.
நீ பிசாசோடு போராடி அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால்.
You must completely stop fighting with human beings.
நீ முழுமையாக மனிதர்களோடு கூட போராடுவதை நிறுத்த வேண்டும்.
Ephesians chapter 6.
எபேசியர் 6 அதிகாரம்.
Verse 12.
12வது வசனம்.
Read this very carefully.
மிகவும் கவனமாய் இந்த வசனத்தை வாசியுங்கள்.
Let this verse go through you.
இந்த வசனம் உங்களுக்குள்ளாக ஊடுருவி செல்லட்டும்.
What is the first thing?
முதல் காரியம் என்ன?
There are two things here.
இங்க இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
We do not fight with somebody but we fight with somebody.
நாம் ஒருவரோடு சண்டை போடுவதில்லை, இன்னொருவரோடு சண்டை போடுகிறோம்.
Read it carefully.
கவனமாய் வாசியுங்கள்.
We do not fight with flesh and blood.
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் போராடுகிறதில்லை.
Or in other words, we don't fight with human beings.
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் மனுஷர்களோடு கூட நாம் சண்டை போடுவதில்லை.
But we fight with demons and evil spirits.
ஆனால் அசுத்த ஆவிகளோடும் பிசாசுகளோடும் நாம் போராடுகிறோம்.
And the Lord said,
ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார்,
from this verse,
இந்த வசனத்தில்,
if you want to have power to fight against Satan and the demons,
சாத்தானோடும் பிசாசுகளோடும் நீ போராடுவதில் உனக்கு பலன் வேண்டுமானால்,
you decide from today you will never fight with human beings.
இன்றிலிருந்து நான் இனிமேல் மனிதர்களோடு கூட சண்டை போட மாட்டேன் என்று தீர்மானித்து
விடு. I decided.
நான் தீர்மானித்தேன்.
I will never fight with my wife.
என்னுடைய மனைவியோடு கூட சண்டை போட மாட்டேன்.
I will never fight with my neighbor.
என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட மாட்டேன்.
I will never fight with other believers.
மற்ற விசுவாசிகளோடு கூட சண்டை இல்லை.
I will never fight with my relatives who steal my property.
என்னுடைய சொத்தை திருடுகிற உறவினர்களோடு கூட எனக்கு சண்டை இல்லை.
I will never take anybody to court.
யாரையும் வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்ல மாட்டேன்.
I will not fight with any human being.
எந்த ஒரு மனுஷனோடும் கூட சண்டை போடவே மாட்டேன்.
I will not fight for a seat in the train or the bus.
ஒரு ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ல போகும்போதோ சீட்டுக்காக சண்டை போட மாட்டேன்.
I will not fight in the office.
அலுவலகத்தில் சண்டை போட மாட்டேன்.
I will only fight with the devil from now on.
இப்போதிலிருந்து பிசாசோடு கூட மட்டுமே நான் போராடுவேன்.
You take that decision now.
இந்த தீர்மானத்தை இன்றைக்கு இப்போதே நீங்கள் எடுங்க.
I will not fight with my husband from today.
இன்றிலிருந்து நான் என் கணவனோடு கூட சண்டை போட மாட்டேன். மனைவியோடு கூட சண்டை போட மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரரோடு கூட அல்லது மேலதிகாரியோடு கூட அல்லது சொந்தக்காரரோடு நில சொந்தக்காரர்
மதர் இன் லா
மாமியார்
ஆர் டாட்டர் இன் லா
மருமகள்
ஆர் தோஸ் ஹூ சீட் மீ
என்ன ஏமாற்றுகிறவர்கள்
I will not fight with human beings.
எந்த மனுஷரோட இனிமேல் நான் போராட மாட்டேன், சண்டை போட மாட்டேன்.
Lord, fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பவும்.
I tell you from today you will have such power that the devil will be afraid of you.
இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசு உங்களுக்கு பயப்படத்தக்க அளவிலே உங்களுக்கு வல்லமை இருக்கும்.
I believe with all my heart today that the devil is afraid of me.
என்னை குறித்து பிசாசு பயப்படுகிறான் என்பதை முழுவதுமாக நான் நம்புகிறேன்.
That's why he tries to frighten me by so much criticism and so many things people say against me.
ஆகவே தான் என்னை பயமுறு முடியாக ஜனங்களுடைய குறை சொல்லுதல் விமர்சனம் என்றெல்லாம் அனுப்பி
கொண்டிருக்கிறேன். என்னுடைய
பரம பிதா என்னை பொறுப்படுத்திக்
கொள்கிறார்.
ஒரு காலம் எந்த மனுஷனோடும் கூட போராட மாட்டேன்
என்று தீர்மானித்து விட்டேன்.
சில உபதேசங்களை குறித்து கிறிஸ்தவ இடத்தில் வாக்குவாதம் வந்தாலும்
hours with them explaining
எனக்கு இது விளங்கவில்லை இந்த உபதேசம் என்று சொல்லி விளக்கம் கேட்டு வந்தால் நான் மணிக்கணக்காக செலவு செய்து அவர்களுக்கு விளக்குவேன்.
Some of them come with a fighting spirit to my house.
சிலர் என்னுடைய வீட்டுக்கு போராடக்கூடிய ஆவியோடு கூட வந்து உபதேசத்தோடு நிமித்தமாய் வாக்குவாதம் பண்ணுவார்கள்.
I say no, I am not going to argue with you.
உங்களோடு கூட நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன்.
You can believe whatever you like.
நீங்கள் எது விரும்புகிறீர்களோ அதை நம்புங்கள்.
You can believe I am deceived, I've gone astray. You believe whatever you like.
நான் வஞ்சிக்கப்பட்டுவிட்டேன், நான் வழிவிலகி போய்விட்டேன் என்றெல்லாம் என்ன வேண்டுமோ நீங்கள் நம்புங்கள்.
Will not argue and fight with you even over doctrine.
உங்களுடைய உபதேசத்தோடு கூட நான் ஒரு காலம் போராட மாட்டேன், வாக்குவாதம் பண்ண மாட்டேன்.
I will explain to you.
உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன்.
But if you only want to argue and fight, I am not going to fight.
ஆனால் நீங்கள் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட வேண்டுமானால் நான் தயாராக இல்லை.
Because I want to spend my energy fighting the devil.
நான் பிசாசோடு கூட போராடுவதிலே என்னுடைய சக்தியை பயன்படுத்த விரும்புகிறேன்.
I believe many of you believers do not have power over Satan because you are fighting with each other at home.
அநேக விசுவாசிகள் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வீட்டிலே சண்டை போடுகிறபடினாலே பிசாசோடு கூட சண்டை போடுவதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை.
Why is the devil making so many Christian believers fight with each other at home?
அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை வீட்டிலே சண்டை போட முடியாது. ஏன் சாத்தான் அனுமதிக்கிறான்?
Because he knows Ephesians 6:12.
அவனுக்கு எபேசியர் எபேசியர் 6:12 தெரியும்.
He knows you'll never be able to overcome Satan.
நீங்கள் அப்படி சண்டை போட்டால் பிசாசை மேற்கொள்ள முடியாது என்று அவனுக்கு தெரியும்.
I want to tell you in Jesus name today. இயேசு
நாமத்தினால் இன்று உங்களுக்கு சொல்கிறேன்.
You can overcome Satan.
நீங்கள் சாத்தானை மேற்கொள்ள முடியும்.
You just do what I told you here and what the Bible says here.
வேதம் இங்கே என்ன சொல்கிறதோ அதே நீங்கள் செய்யுங்கள்.
Because Jesus defeated Satan on the cross.
இயேசு சிலுவையிலே பிசாசை மேற்கொண்டார்.
I remember once when one woman was brought to me for prayer.
ஒரு ஸ்திரீ ஜெபத்துக்காக இடத்திலே வந்தார்கள்.
I told her,
நான் அவளை பார்த்து
Tell the devil you were defeated on the cross. You were defeated on the cross.
பிசாசை பார்த்து சொல்லுங்கள், பிசாசே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொல்ல சொன்னேன்.
Another voice came out of her mouth.
வேறொரு சத்தம் வாயிலிருந்து வந்தது.
Changed her face.
முகத்தை மாற்றிக்கொண்டது.
Said, I was not defeated on the cross.
நான் சிலுவையிலே தோற்கடிக்கப்படவில்லை என்று சொன்னது.
Ah, now I was talking to the demon.
ஓ, இப்போ நான் பிசாசோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன்.
I said, you liar, you were defeated on the cross.
நீ பொய்யன், நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொன்னேன்.
Get out of her right now.
இவளை விட்டு இப்பொழுதே புறப்பட்டு போ என்று சொன்னேன்.
Then I told that poor lady.
அதற்கு பிறகு அந்த ஏழை ஸ்திரீ இடத்திலே சொன்னேன்.
Sister, now tell the devil.
சகோதரி இப்போது பிசாசை பார்த்து சொல்லுங்கள், நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
And she could say it immediately.
அவர்கள் உடனடியாக சொல்ல முடிந்தது.
How long did it take for the demon to go?
அந்த பிசாசு புறப்பட்டு போவதற்கு எவ்வளவு நேரமானது?
Exactly 1 second.
ஒரு வினாடி மட்டுமே.
No shouting, no yelling, no pulling the hair.
அங்கே சத்தம் போட்டோ, முடியை பிடித்து ஆட்டுவதோ, குலுக்குவதோ எல்லாம் இல்லை.
If you stop fighting with human beings,
மனுஷரோடு கூட போராடுவதை நிறுத்திவிட்டால்,
and you keep your heart clean,
உங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொண்டால்,
when you use the name of Jesus, demons will tremble.
நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது சாத்தான் நடுங்குவான்.
Why do you allow the devil to have put fear into your heart?
ஏன் பிசாசை உங்கள் மனதிலே பயத்தை வைக்கும்படி அனுமதிக்கிறீர்கள்?
I want to say to all of you in Jesus name.
உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன்.
You can overcome sin.
நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும்.
You can overcome the world.
உலகத்தை மேற்கொள்ள முடியும்.
And you can overcome Satan.
நீங்கள் பிசாசையும் மேற்கொள்ள முடியும்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
And one day we will meet Jesus.
ஒரு நாளில் நாம் இயேசுவை சந்திப்போம்.
When he comes we can meet him with joy.
அவர் வரும்பொழுது சந்தோஷத்தோடு கூட அவரை சந்திப்போம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
we thank you for the living word of God.
ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
That delivers us from the deception of Satan.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய பிசாசுடைய வஞ்சனையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறது.
Delivers us from fear.
பயத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறது.
And will make us bold in the day of persecution.
அது மட்டுமல்லாமல் உபத்திரவ நாட்களில் எங்களை தைரியமுள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவரே,
in all situations we can overcome by Jesus Christ.
எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆண்டவரே,
I pray this truth will set many people free here.
ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய அநேகரை இந்த சத்தியமானது விடுதலை ஆக்க முடியாய் ஜெபிக்கிறேன்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.
ஆமென்.